சிங்காசனத்தில் இருந்து ஓடி வருகிறவல்லை நதியே, உங்களை ஆராதியார
கர்த்தரே, எங்கள் தெய்வம் ஆவியார கர்த்தரே, எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வம் நீ ஒருவரே, எங்கள் இயேசுவே, ஆவியான கர்த்தர் நீரே, நீர் ஒருவர் தெய்வமே, ஆவியானவர்.
இன்ப பிரசன்னத்திற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் சபையிலே எங்கள் மத்தியிலே வீடுகளிலே இறங்கி இருக்கிறதற்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நாமம் உயர்ந்திருப்பதாக சபையிலே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, உங்களுக்கு எல்லா கனமும் மகிமையும் உடைய நாமத்திற்கே உண்டாவதாக. நாமம் சபையிலே வீடுகளிலே உயர்ந்திருப்பதாக. உடைய சமூகத்துக்களே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை, மனமகிழ்ச்சியின் நாளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் வாழுகிறோம், அவருடைய கிருபையினால் நாம் ஓடுகிறோம், அவருடைய கிருபையினால் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சியின் நாளிலே உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம், நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் 23 வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். கடந்த முறை பேசிய செய்தியுடைய பிற்பகுதி கொஞ்சம் இருக்கிறது, சிறிய பகுதியாக இருந்தாலும் அதை கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்திலே பார்த்து நாம் கடந்து செல்லலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 6:23 வசனம். ஹல்லேலூயா.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவ வழி.
திருப்பி வாசிங்க.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவ வழி.
இது வெளிச்சத்தின் ஆண்டு, இது வேத வசனத்தின் ஆண்டு. நாம் வேத வசனத்திலே நிலைத்து, வேத வசனத்தில் நடந்து, வேத வசனத்தில் வாழ்ந்து, தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்முடைய ஓட்டங்கள் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கடந்த கிழமை நாம் பார்த்தோம். அதிலே தேவ வசனத்திலே வாழ்ந்தவர்களை குறித்து சில சாட்சிகளை வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். அதே வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை மறக்கிற பொழுது, தேவனை தள்ளிவிடுகிற பொழுது என்ன நடக்கிறது, அவர்களை மறந்து விடுவார் என்பதை குறித்தும் கடந்த முறை நாம் சில காரியங்களை பார்த்து கடந்து சென்றோம். தேவனுடைய வார்த்தைகள் விழுகிற பொழுது நம்முடைய மனநிலை, இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் கடந்த முறை நாம் பார்த்து சென்றோம். இதை தொடர்ந்து இந்த நாளிலே வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை எப்படி அணுகிக் கொண்டார்கள் என்பதை குறித்து சில வார்த்தைகளை, அவர்கள் அதற்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை குறித்தும், அல்லாவிட்டால் வேத வசனத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிற பொழுது அது நமக்கு எவ்வளவுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை குறித்தும் சில வார்த்தைகளை நாம் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திரும்ப அந்த வார்த்தையை வாசியுங்கள். ஹல்லேலூயா.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவ வழி.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகருடைய சுற்றியே ஜீவ வழி என்று சொல்லி நாம் ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் நமக்கு விளக்கா இருக்க வேண்டும் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. விளக்குகளை எந்த காலத்தில் பாவிப்பார்கள் என்று சொன்னால், இருட்டின் நாட்களிலே விளக்கை பாவிப்பது நமக்கு வழக்கம். நம்முடைய தேசங்களிலும் சரி, இந்த தேசங்களிலும் சரி, விளக்கு பாவிக்கப்படுகிற இடங்கள் இருட்டான இடங்களும் வழி தெரியாத இடங்களுமாக இருக்கும். அதே வண்ணத்திலே விளக்கின் வெளிச்சம் எவ்வளவுக்கு இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே நம்முடைய நடத்தைகள் இருக்கும் என்பது நமக்கு தெரிந்தொரு விஷயமாகும். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு எவ்வளவுக்கு காட்டி கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய வாழ்க்கைகளும் நம்முடைய ஊழியங்களும் இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக இந்த வருஷத்திலே அது நலமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியாத காரியங்களே, அறியாத காரியங்களே, தேவனுடைய காரியமும் கரமும் இல்லாத காரியங்களே கரங்களை வைத்து நம்முடைய ஓட்டங்களை சீக்கிரத்தில் முடித்து விடாதபடி, அல்லாவிட்டால் உடைத்து விடாதபடி, நம்முடைய வாழ்க்கையை குலைத்து விடாதபடி வெளிச்சத்தின் அளவில் நாம் நடந்து கொண்டு இருப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம், தேவன் நமக்கு எழுதி கொடுத்தவைகளை, கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை தேவ ஜனங்கள் தள்ளிய நேரங்கள் இருக்கிறது, வெறுத்த நேரங்கள் இருக்கிறது, வேண்டாம் என்று சொன்ன நேரங்கள் இருக்கிறது, கடினமாயிருக்கிறது என்ற நேரங்கள் இருக்கிறது, வழிகளை விட்டு விலகிய நேரங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறைக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தை மறைக்கிற பொழுது, தேவனுடைய வேதத்தை தள்ளிவிடுகிற பொழுது சோதனைகளும் வேதனைகளும் தேவ ஜனங்களுக்கு உருவானது என்பதையும் நாம் தவிர்க்க முடியாது, மறக்க முடியாதது என்பதை நாம் இந்த வேளையிலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள், ஓசியா 8வது அதிகாரம், ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
திருப்பி வாசிங்க.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனத்துக்கு நான் எழுதி கொடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை தன் ஜனத்துக்கு எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்டளைகளை, கற்பனைகளையும் தேவன் தன் ஜனத்திற்கு எழுதி கொடுத்தார்கள். அதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நிய காரியம், வேண்டாத காரியம், விருப்பமில்லாத காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு இந்த நாட்களிலே வேதம் நமக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது என்பதை இந்த நாளில் சிந்தித்தால் நமக்கு நலமாக இருக்கும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் முக்கியப்படுகிறது. புத்தகங்கள் வேதத்தை வைத்து எழுதப்பட்டவைகள், அது அவசியம். ஆனால் அவைகள் வேதத்தை விட மேன்மையானதாக மாறிவிடக் கூடாது. அதே வேளையிலே கர்த்தர் எழுதிய வார்த்தைகளை விட இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் மனிதர்கள், தேவ ஊழியர்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம்புகிற ஜனங்களும் அதிகமாக கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்புகிற ஜனங்கள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வேதமோ தள்ளப்படுகிறது, வேதமோ ஒதுக்கப்படுகிறது, வேதமோ இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே ஒரு புத்தகத்தை போல கணிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பெயர் வேதம் இல்லாமல் ஆலயத்துக்கு வருகிறபடி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பெயர் வீடுகளிலையும் சரி, சபையிலையும் சரி, வேத புத்தகம் ஒரு புத்தகமாகவே கணிக்கப்படுகிறது தெரியுமா? நமக்கு முன்னோர், முந்தியோர் இதே காரியத்தை செய்தார்கள். அந்நிய காரியம், வேண்டாத காரியம். ஆலயத்துக்கு வருவார்கள், ஆனால் வேதம் வேண்டாம். ஆலயத்துக்கு வருவார்கள், ஆனால் வார்த்தைகள் வேண்டாம். இன்றைக்கு இந்த தேசத்தில், இந்த ஜெர்மன் தேசத்தில் உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்திலேயே வேதங்களை வைத்திருக்கிறார்கள். 50 பேர் சபையில் இருந்தால் 50 பைபிள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் பைபிள் இல்லை, பைபிளை சுமப்பவர் இல்லை. கர்த்தர் எழுதி கொடுத்த வேதங்கள் வாக்கியங்களை வேண்டாத காரியமாக நினைக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர் செய்கிற குடும்பங்களிலே, மொத்தமாய் நான் பேசுகிறேன், இந்த உலக ரீதியிலே சபை ரீதியிலே இன்றைக்கு காணப்படுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் வல்லமையாக ஊழியர் செய்கிற குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லாத காலங்கள். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வேதத்தை தாகிறதுக்கு சுமந்து கொண்டு வந்து ஆலயத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். அவன் அவன் தன் தன் வேதத்தை சுமந்தால் நலமாக இருக்குமே. ஒருவர் சொன்னார், இன்றைக்கு நீ வேதத்தை சுமந்தால் நாளைக்கு வேதம் உன்னை சுமக்கும் என்று சொல்லி சொன்னார். நமக்கு முன்பாக நடந்து வந்தவர்கள் வனாந்திரத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்தை தள்ளினார்கள். வேண்டாம், இது கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் ஒரு வனாந்திர பாதையில் தான் நிற்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு அழிவின் பாதையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். வேதமே வெளிச்சம். இன்னைக்கு வேதத்தில் இருந்து போதருடைய கடிந்து கொள்ளுதல் நமக்கு கடினமாக இருக்கிறது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது ஜீவ வழி, அது ஜீவனுக்கு வழிநடத்தப்படுகிற இடம். ஆகையினால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வேதத்துக்கு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? இன்னைக்கு செய்திகளை கேட்கிறார்கள், வேதத்தை படிப்பதில்லை. செய்திகளை கேட்டுவிட்டு கடந்து செல்லுகிற கூட்டம் இன்றைக்கு பெருகுகிறது. ஒரு நண்பரனோடு பேசுகிறபோது சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் சென்றால் எல்லாரும் வீட்டிலிருந்து நாங்கள் செய்திகளை கேட்கிறோம் என்கிற ஒரு காலத்துக்குள்ளே இவர்கள் வருவார்களோ என்பது என்னுடைய சிந்தனை என்று சொல்லி என்னோடு பேசினார். வேதத்தை அவ்வளவுக்கு தள்ளுகிறோம். வேதம் வேண்டாம். தேவன் எழுதிய வார்த்தைகள், தேவன் கொடுத்த வார்த்தைகள் மனித வார்த்தைகளுக்கு நிறையாக இன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வேதம் எழுதி கொடுத்த வார்த்தைகளை விட தேவனால் தெரிந்து கொண்டு நடத்தப்படுகிற ஊழியருடைய வார்த்தைகள் மேன்மைப்படுகிறது, முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் இதிலேயே நின்றால் இன்றைக்கும் செய்தி பார்த்து முடிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருடைய வேதத்தை மறந்து மனிதருடைய வார்த்தைகள், மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி ஓடுகிறார்கள். ஒரு சில கூட்டங்கள் அறியாமையினால், தேவ பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன், அஞ்ஞானிகளை குறித்து பேசவில்லை, உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. சபை தேவ ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க தவறுகிறது. வெளிச்சத்தில் நடவுங்கள், வேத வார்த்தையில் நடக்க துடியுங்கள். மனிதருடைய வார்த்தை, நண்பருடைய வார்த்தை, உறவுடைய வார்த்தை என்று சொல்லி எத்தனை வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்ட நேரங்கள். உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதாக, உன் இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைநிறுத்தப்படுவதாக, நீ கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிட்ட நேரங்கள், தேவ மனிதருடைய சிச்சைகளை தள்ளிவிட்ட நேரங்கள், அசட்டைப்படுத்திய நேரங்கள், எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொண்டு வருகிறார் என்பதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், அந்த வார்த்தையை திருப்பி வாசிங்கள்.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
எழுதி கொடுத்தேன்,
அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
அவர்களை அதை அந்நிய காரியங்கள், வேண்டாத காரியங்கள். வேதத்தை நேர்த்தியாய் வாசிப்பதில்லை. வேதம் வாசிக்கிற பொழுது அதற்குரிய மரியாதை கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஒரு சில பிரசங்கிகளை பார்க்கிறேன், பிரசங்கம் பண்ணப்படுகிற பொழுது அவருடைய பைபிள் மூடி பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் பைபிள் பார்வைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். வேதமே வெளிச்சம். இன்னைக்கு அநேகருக்கு வேதத்தில் இருக்கிறதை படித்து தேறிவிட்டோம் என்ற நினைப்பும், அதனாலும் பைபிளை திறப்பதில்லை. பைபிள் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வேதத்தை விட மனிதர்கள் தாங்கள் நினைப்பதை சிந்திப்பதை செய்கிற காலமாக இது நெருங்குகிறது. இதுவே உண்மை. இதிலிருந்தால் நான் பார்க்க முடியாது என்னும் ஒரு சில வசனங்களை வாசி, நீதிமொழிகள் 13:13 வாசியுங்கள். சீக்கிரமாக நாம் கடந்து செல்லலாம், நான் செய்திக்குள் போகவில்லை. இவைகள் முன்னுரையாக இருக்கிறது, வாசியுங்கள். நீதிமொழிகள் 13:13.
திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான்.
இதை வாசிக்கிற பொழுது நம் இருதயம் நடுங்குகிறது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதே பயங்கரமானது. திருவசனத்தை அவமதிப்பது, கேட்காமல் இருப்பது, பின்னுக்கு வருகிறேன், அதை தள்ளிவிடுகிறது, எனக்கு இல்லை என்று சொல்வது, இது வெளிச்சத்தின் ஆண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, தேவன் எழுதி தந்த வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை நிலைநாட்டினால் நமக்கு நலமாயிருக்கும். கண்மலையின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டினால் நமக்கு நலமாயிருக்கும். இன்றைக்கு வசனத்தை அவமதிப்பது கூட, தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியர்களை அவமதிப்பது, அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை அவமதிப்பது, கர்த்தர் நேரடியாக பேசினாலும் அதை அவமதிப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அவமதியாதிருங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தைகளை அனுப்புவார். நம்மளை எழுப்பிவிட்ட நேரங்கள், நம்மளை தைரியப்படுத்திய நேரங்கள், நம்மளை உற்சாகப்படுத்திய நேரங்கள் எத்தனை தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை உற்சாகப்படுத்துகிற அதே வார்த்தை நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது அதற்கு வளைந்து கொடுத்தால் அது நலமாயிருக்கும். ஒரு சிலருக்கு வேத வசனத்தின்படி சில காரியங்கள் பிழை என்று தெரிந்தும் துணிந்து செய்கிறவர்களை நான் காண்கிறேன். வேத வசனத்தின்படி இது சரியில்லை, செய்யக்கூடாது, தவறு என்று நினைத்து தெரிந்திருந்தும் செய்கிறவர்களை நான் பார்க்கிறேன். ஆகையினால் பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவானாம். கர்த்தருக்கு பயப்படுங்கள், வேத வசனத்துக்கு பயப்படுங்கள். இஷ்டவேலர்கள் நடந்து வருகிற பொழுது திருவசனத்தை அசத்தை படுத்தினார்கள், தள்ளிவிட்டார்கள். ஏராளமான நேரங்கள், தாராளமான நேரங்கள். அதனால்தான் நினைக்க முடியாத வாதைகள் வந்து இஷ்ட வேலர்கள் வனாந்திரத்திலே மடிந்தார்கள். சொல்வதை செய்வதில்லை, சொல்வதை கேட்பதில்லை, சொல்லாததை செய்வது, இவைகள் எல்லாம் இஷ்டவேலரின் நிலத்தின் நாட்களிலே நடந்தவைகள். இவைகள் எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. அவைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. வாசிங்கள் அடுத்தது, எரேமியா 6:10 வாசிங்கள். எரேமியா 6:10 வசனம் சீக்கிரம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தியாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
ரெண்டு காரியம் உண்டு, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தியாயிருக்கிறது, அதுக்கு அடுத்தது அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின் மீது விருப்பம் இல்லாத நாட்கள், விருப்பம் இல்லை. இன்னைக்கு எதை விரும்புகிறார்கள் தேவ பிள்ளைகள், எதை விரும்புகிறார்கள்? இன்னைக்கு ஜெர்மன் தேசத்தில் நீங்க பாத்துக்கிச்சுன்னா 15 நிமிஷம் செய்தி, அதற்கு மேல போனாலே பிரச்சனை ஆகிவிடுகிறது. வேத வசனத்தில் விருப்பம் கிடையாது, தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் நிந்தையாக இருக்கிறது. அநேகருக்கு கர்த்தருடைய வசனம் வாசிப்பது என்று சொல்லி சொன்னால் அதில் ஒரு அசட்டை தனம், விரும்பாத ஒரு தனம், வேண்டாத ஒரு தனம், உள்ளத்தில் அவ்வளவு விரும்புவதில்லை, மற்றது விருப்பம் இல்லை. விருப்பமான காரியங்கள் நமக்கு இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது? பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வெளிச்சத்தின் ஆண்டுதலே வேதத்தின் விளக்கிலே நடக்க விரும்புகிற உனக்கும் எனக்கும் நான் சொல்லுகிறது என்னவெனில், இன்றைக்கு நமக்கு எது விருப்பம், எது நமக்கு விருப்பமாக இருக்கிறது, எதை நாம் விரும்புகிறோம்? இன்னைக்கு பல வண்ணத்தில் பைபிள் வந்துவிட்டது. ஒன்று ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார்கள், காதில் போட்டுக் கொண்டு போகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. திரும்புகிறவர்கள் கேளுங்கள். ஆனால் அதை விட வேதத்தை எடுத்து வைத்து புரட்டி வைத்து பக்கம் பக்கமா எடுத்து ஆறுதலா இருந்து அமர்ந்து வாசிக்கிறதுல இருக்கிற உயிர், அது மேன்மையானது. ஹல்லேலூயா. அதை கேளுங்கள். ஆனா ஆலயத்திலையும் வீடுகளிலையும் பைபிள் திறக்கப்பட்டு ஆராயப்பட்டு சிந்திக்கப்பட்டு வாசிக்கப்பட்டால் அது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது மேன்மையாக இருக்கும். ஆகையினாலே அவர்கள் நிந்தி அவர்களுக்கு அது நிந்தியா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பெயருக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல விருப்பமே இல்லை. எத்தனை ஆலயங்களிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது ஒரு சிலர் எழும்பி திருவார்கள், சுட்டி திருவார்கள், ரவுண்ட் பண்ணி வருவார்கள். சிலருக்கு ஆராதனை மாத்திரம் பிடிக்கும், ஆராதனை நேரத்தில் இருப்பார்கள், செய்தி நேரத்தில் ஆளை பார்த்தால் காண கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துக்கு நம்மளை ஒப்புக்கொடுத்து வசனத்தை நேசித்து அதற்கு பயந்து வேதம் சொல்லுகிறதுக்கு வார்த்தைக்கு நடுநடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிற தேவன். நடுநடுங்க வேண்டும். வசனத்துக்கு யார் இப்பொழுது நடுங்குகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறது? வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறவைகளை மற்றவர்கள் பார்த்து அதில் மகிழுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு வசனத்தோடு இணைந்திருந்தால் நலமாயிருக்குமே. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா, அநேகர் இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பயந்து நடந்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னும் ஒரு காரியத்தை நான் வாசித்து சீக்கிரம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். செய்திக்குள்ளே நீதிமொழிகள் 28:9 வாசியுங்கள். 28:9 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
வேதத்தை தள்ளிவிட்டு வேண்டுதல் செய்வது அது கர்த்தருடைய சமூகத்தில் அருவறுப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிந்திக்க பேசுகிறேன், கேளுங்கள். இன்னைக்கு தேவ செய்தி புறப்படுகிறது, தேவ செய்தியை தள்ளிவிடுகிறோம், தேவ செய்தியை புறக்கணிக்கிறோம், தேவ செய்தி வேண்டாம் என்று சொல்லுகிறோம், அது கடுமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம், இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைத்து இரவில் நாம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை தள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தை கேட்காதவர்கள் வேண்டுதலுக்கு வருவார்கள், வேண்டுதலுக்குண்டே ஜனக்கூட்டம் வருவார்கள். ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள், எங்களுக்கு இது வேண்டும், எங்களுக்கு அது வேண்டும், எங்களுக்கு குறைவுகள் இருக்கிறது, எங்களுக்கு வருத்தங்கள் இருக்கிறது, வேண்டுதல். ஜெபம் ஏறெடுக்க ஏராளமான சனம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் ஜெபம் பண்ணுகிறதிலே கர்த்தர் அந்த ஜெபத்தை தள்ளிவிடுகிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் நல்லது என்று நாம் 24 மணத்தியால சங்கிலி ஜெபம் நம்முடைய சபையிலே கோர்த்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். நல்லது, ஜெபம் செய்யுங்கள், நிறுத்தாதிருங்கள், தொடருங்கள். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்குங்கள். இந்த காலத்தில் தேவ வார்த்தையை நின்றால் மாத்திரம் நாம் நிலைத்து நிற்க முடியும். இன்னைக்கு வேதத்தை தேடாதவர்கள் அற்புதங்களை தேடுகிற காலம், இன்னைக்கு வேதம் வாசிக்காதவர்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்புகிற காலம். ஒன்றுமே செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ணினால் சரியாக ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும். கடந்த வருஷத்திலே அநேகர் தீர்க்க தரிசனங்களை அள்ளி கொட்டி எல்லாம் பொய்யாகி விட்டதாம் சொல்லி இன்னைக்கு டிவியில போட்டு அவன் கிழிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கு சொன்னவர்கள் நான் சொல்லவில்லை என்று சொல்லி சொல்லுகிற அவன் சொன்னதை போட்டு திருப்பி 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 திருப்பி. கர்த்தருடைய வேதத்தில் நில்லுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் அமர்ந்திருங்கள், கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்ற மாதிரி வேதத்தில் இல்லாதது ஒன்று நமக்கு தீர்க்கமாக வரப்போறது கிடையாது. எதுவும் வேதத்தை வைத்துத்தான் வெளிப்பட வேண்டும். இந்த புத்தகத்தை தாண்டி ஒன்று நடக்க முடியாது. விளங்குங்கள், பைபிளை தாண்டி எதுவும் நடக்க முடியாது. அதன் அடிப்படையிலே அதன் கருப்பொருளே தீர்க்கங்கள் புறப்படலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள்.
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
அருவறுப்பு என்ன வார்த்தை பாதிக்கிற பார்க்கிறார். ஏன்டா வேதம் அவ்வளவு முக்கியம், வேதம் மேன்மையானது, அது வார்த்தை, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இதை கேளாதவருடைய ஜெபம் அறிவறுப்பாய் இருக்கிறது. வேதத்தில் நில்லுங்கள், வார்த்தைகளை வாசியுங்கள், நன்று வாசியுங்கள், அமர்ந்து வாசியுங்கள். இந்த கால கட்டத்தில் வேதத்தை திறந்து வைத்து சத்தமாய் வாசி. ஏதோ சும்மா ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஜெபம் பண்ணுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுகிற அளவுக்கு வேதத்தை நன்று வாசியுங்கள், விரும்பி வாசியுங்கள். ஆண்டவர் அறிவிருக்கிறார். எதை? வேதத்தை கேளாதவர்கள், வேதத்தை மதிக்காதவர்கள், வேதத்தை விரும்பாதவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, இதை பார்க்கிறவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், நீங்கள் தீர்க்கதரிசிகளாக கூட இருக்கலாம், நீங்கள் போதகர்களாக கூட இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் நபர்கள் வேதத்தை சுமக்கிறார்களா என்பது உங்கள் மனச்சாட்சிக்கு அது தெரியும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். நாம் வேதத்தை சுமக்க மறந்தால், வேதத்தை சுமக்க மறந்தால் கர்த்தர் எங்களை மறப்பார். இதுதான் உண்மை. கர்த்தர் எங்களை கைவிடுவார், அதுதான் உண்மை. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நன்று வேதத்தை வாசியுங்கள், வேதத்துக்கு முதலிடம் கொடுங்கள். இப்பொழுது நான் வேதத்தில் வாசிக்கிறதுலே, வேதத்தை கேட்கிறதுலே, வேதத்துக்கு மரியாதை செய்கிறதுலே, வேதத்துக்கு பயப்படுகிறதுலே கிடைக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை பார்த்து நான் சீக்கிரத்தில் முடித்து விடுகிறேன். கொஞ்ச நேரத்தில் நான் முடித்துவிட சீக்கிரத்தில் முயற்சி எடுக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த முறை நான் முடித்த சம்பவத்தில் இருந்து தொடங்க விரும்புகிறேன். என்னவரை? லூக்கா 10:39 வாசியுங்கள். லூக்கா 10:39 வசனத்தை சீக்கிரமாக நாங்கள் வாசிப்போம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்
கொண்டிருந்தாள்.
மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லொரு பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் நம் வாழ்வில்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ரெண்டு சகோதரிகள், ரெண்டு பேருக்கும் இயேசு அதிமுக்கியமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இயேசுவுக்கு தெரிந்தவர்கள், இயேசுவோடு நடந்து வருகிறவர்கள், இயேசுவை தங்கள் வீட்டுக்கு அழைக்கிற அளவுக்கு அவர்கள் இயேசுவோடு தொடர்புண்டு பேசி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருந்த இவர்களில் ரெண்டு பேரும் ரெண்டு விதமான தெரிந்திருத்தலை தெரிந்து கொண்டார்கள். ஒருவர், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. இன்னும் ஒருவர், அதுவும் நம்மளை விட்டு எடுபடாத ஒரு பங்குதான், கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை. அதை தெரிந்து கொண்டு அவள் என்ன சொல்லுகிறாள்? இயேசுவிடத்தில், நான் மாத்திர அவள் கவலை இல்லாம இருக்கிறாள். ஆண்டவர், என்னை குறித்து கவலைப்படல. முதல்ல தெரிந்து கொண்டதே பிழை. அடுத்தது, மற்றவர்களை இழுத்து என்ன நடக்கிறது? நான் இப்படி கவலைப்படுகிற அவங்க கவலை இல்லாம, இன்னைக்கு ஒரு சில வீடுகளில் சொல்லுவாள், ஒரே சேச்சி 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 ஓடுறா, ஒரே ஜபம் 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 ஓடுறா. வீட்டுல வேலையே செய்கிறது இல்ல, வேலை வீட்டுல அது செய்கிறது இல்ல, வீட்டுல இது செய்கிறது இல்ல என்று சொல்லி பலர் சொல்லுவதை நான் கேட்பதுண்டு. எனக்கு எந்த புரியாத சேச்சி நேரத்துலதான் இவைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமா? இன்னைக்கு இந்த காணொலி, இந்த டிவி, இந்த இந்த யூடியூப், இந்த பேஸ்புக் எல்லாத்திலயும் வெப்சைட்ல எல்லாம் போகிறத விட்டுட்டு இன்னைக்கு இந்த டைம்லதான் அநேகருக்கு விசிட்டர்ஸ் இருப்பாங்க, அநேகர் சமைச்சு கொண்டிருப்பாங்க, அநேகர் ஏதாவது ஒரு வீட்டை கிளீன் பண்ணி கொண்டிருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ கர்த்தருக்கு கொடுத்திருக்க கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ற தெரிந்து கொள்ளுதல். இன்றைக்கு அநேகருடைய அநேகர் அநேகர் என்ன செய்கிறார்னா, உலகத்தோடு ஒத்து போகிற அளவுக்கு தங்கள் வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். சில சொல்லுகிறது, நாம் உலகத்தோடு அன்பசன் பண்ண வேண்டும், அதோடு நாம சேர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இப்ப உலகம் போய்கொண்டிருக்கிறதோ அந்த அந்த லெவலுக்கு நாம போய்கொண்டிருக்க வேண்டும். எந்த லெவலுக்கு போனாலும் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் வேதம் மாறுவதில்லை. வேதம் மாறுவதில்லை. வேதம் வந்து இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அன்பர்சன் பண்ண முடியாது. அதை நன்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். தாய் தகப்பன்மா பிள்ளைகளை வைத்து சொல்லுகிறது இவைகள் தான். அவங்க இப்ப இருக்கிற இதில் இல்லை. வேதம் அன்பர்சன் பண்ண முடியாதது ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு சில தமிழர்கள் ஜெயமன் சர்ச்சுக்கு போகிறார்கள். ஏன் தெரியுமா? அங்கே சின்ன ஆராதனை, சின்ன ஆராதனை. வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. என்னை கேட்பதற்கு ஒருவரும் கிடையாது. அதை பெருமையாக தாய் தகப்பன் பேசுவது. என் பிள்ளை ஜெயமன் சர்ச்சுக்கு போகிறான். உன் பிள்ளைகள் ஜெயமன் சேச்சுக்கு போன எத்தனை பேர்? ஜெயமன் சேச்சில நல்ல சேச்சியில் இருக்குது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன் பிள்ளை, உன் குடும்பம் போகிற சேச்சி எப்படி இருக்கிறது? அதுல உபவாச கூட்டம் இருக்கிறதா? பைபிள் ஸ்டடி இருக்கிறதா? உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில கவனம் எடுக்கிறார்களா? உன்னை கடிந்து கொள்ளுகிறார்களா? அதுதான் முக்கியம். உன்னை கடிந்து கொள்ளுகிறார்களா என்பதுதான் மிக முக்கியம். ஏன்? போதக சிச்சை உனக்கு ஜீவ வழி. சரியா? போதக எனக்கும் ஜெயமன் சர்ச்சையில தெரியும். நான் போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அந்த போதருடைய பேரும் எனக்கு தெரியாது, எந்த பேரும் அந்த போதருக்கு தெரியாது. நான் போறதில்லை, ஆனா போயிருக்கிறேன். ஆகினால் இங்க ரெண்டு தெரிந்திருப்பேன். டைம் போகிறது. ரெண்டு தெரிந்த, ஒருவர் தெரிந்தெடுத்தார் தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு. ஒருவர் தெரிந்தெடுத்தது என்ன தெரியுமா? ஒரே வேலை கவலை, உலகத்தின் காரியங்களை குறித்து சிந்தித்து தேண்டாத காரியங்களை மண்டையில போட்டுட்டு இருந்து. தேவன் இயேசு இருக்கிறார் வீட்டிலே. இயேசு வீட்டில இருக்க விட்டு கவலை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மேலாய் போகிறது. ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்குண்டு இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீ, தேவ ஊழியக்காரனாகிய நீ, தேவ மனுஷனாகிய மனுஷியாகிய நீ எதை தெரிந்து கொண்டிருக்கிறாய்? எதை தெரிந்து கொண்டிருக்கிறாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே கடந்த நாளில் ஒரு கேள்வி இருந்தது. நான் அதை சொல்லி சிந்திக்க விரும்புகிறேன். நாங்கள் பிறக்கிறோம், நாங்கள் வளர்ந்து வருகிறோம், நாங்கள் படிக்கிறோம், ஒரு டிகிரியை முடிக்கிறோம், நல்ல வேலையில் சேருகிறோம், பணத்தை சேர்க்கிறோம், வீட்டை கட்டுகிறோம். அதற்கு அங்காலே என்ன? அதற்கங்கால என்ன? உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதற்கங்கால என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே தேவன் விரும்புகிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நில்லுங்க. எனக்கு, நான் இங்கே பேசியிருக்கிறேன் ஒரு தடவை, இலங்கை தேசத்திலே சொன்னா ஒரு வீடு இரு, ஒரு வீட்டிலே நாம் இருப்ப முடிச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலு பேர் வந்து போய்கிட்டு இருப்பார்கள். சேர்ந்து சாப்பிடுவார்கள், சேர்ந்து சமைப்பார்கள், சேர்ந்து பேசுவார்கள். ஏதோ நடந்தது. இந்த தேசத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு கஸ்ட் வர்றதே பெரிய பிரச்சனை. நம்ம வீடுகளுக்கு ஒருத்தரும் வர்றதில்லை, ஒருத்தரும் தேடுகிறது இல்லை நம்மள. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ நல்ல பங்கை தெரிந்து கொள். எது அந்த நல்ல பங்கு? அது கிறிஸ்து. எது அது நல்ல பங்கு? அது வார்த்தை. எது அந்த நல்ல பங்கு? ஜீவ வார்த்தை. அது எது நல்ல பங்கு? தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. அதை தெரிந்து கொள். அதற்கு அங்காலையும் அது நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. சிந்திக்க வேண்டியவளை அமர்ந்திருந்து சிந்தியுங்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள் கொரோனாவால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணக்காரர், பட்டதாரிகள் என்று சொல்லி, தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்கள், விசுவாசிகள் என்று சொல்லி கத்தருக்குள்ளே அவர்கள் நித்திரையடைந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியான விதத்தில் அடக்க ஆராதனை கூட செய்ய முடியாத காலம் இது. உனக்கு ஏன் இந்த திமிர்? நீ ஏன் இந்த தொல்லை தொல்லை இருக்கிறாய்? கத்தருடைய வார்த்தையிலே உன் ஆத்மாவை அமைதிப்படுத்து. நம் வாழ்வு இன்றோ நாளோ மறுகிறவோ யாரும் அறியார். வேதம் சொல்லுகிறது, புள்ளை போன்ற நம்முடைய வாழ்வா, புல்லுக்கு சமன் நம்முடைய வாழ்வு. அல்லேலூயா. நேரம் போகிறது, கடந்து செல்லாம இல்லையா? என்ன இங்க மரியாள் நல்ல எண்ணெய் விட்டு இடுபடாது, ஒரு காலம் இடுபடாது. அன்பானவர்களே, உன்னோடு இன்று இருக்கிறவர்கள் எடுக்கப்படும், உன்னோடு நிற்கிறவர்கள் உன்னை தள்ளிவிடுவார்கள், அல்லாவிட்டால் உன்னை விட்டு விலகுவார்கள். ஆனால் உன்னை விட்டு விலகாத ஒருவர், உன்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு அது இருக்கிறது, அது இயேசு, அது வார்த்தை, அதுவே ஜீவ வார்த்தை. இதுவரைக்கும் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மளோடு இதுவரைக்கும் இருந்ததில்லையே, இதுவரைக்கும் நம்பினவர்கள் நம்மளோடு இருந்ததில்லை. ஒரு காலத்துக்கு இருப்பார்கள், ஒத்துவரும் வரையும் இருப்பார்கள், அதுக்காங்காலே போய்விடுவார்கள். அதுக்காங்காலே தான் தன்பாடு, தன் நோக்கம், தன் வாழ்வு, தன் தன் வழி அப்படியே இருக்கட்டு. அடுத்த வசனத்துக்குள்ள போவோம் இல்லையா? இன்னும் ஒரு வசனம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நல்ல பங்கு தேவண்டி சமூகத்தில் காத்திருந்து அமர்ந்திருந்து வேதத்தை வாசியுங்கள், நல்ல பங்காகிய இந்த வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வைத்து விட்டு இன்னும் ஒரு பக்கத்துக்கு போற. அப்போஸ்தலர் 10:44 சீக்கிரம் வாசிப்போம், நம்புகிறேன் நான் சீக்கிரத்தில் முடிப்பேன் சொல்லி வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10:44 அருமையான ஒரு வசனம் ஒன்று, எனக்கு பிடித்த வசனம், வாசிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
திருப்பி வாசிங்க.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
இது கொர்னலேயு, ஒரு தேவ மனுஷன், அவருடைய வீட்டில் பேதுரு வந்திருந்து என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். புறஜாதியார் எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது, என்னவெனில் வசனத்தை கேட்டவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொன்னால், வசனத்தை கேட்காதவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரா, இறங்கவில்லையா, இறங்குவாரா என்பது கேள்விக்குரியதாக அதில் இருக்கிறது. அதனாலேதான் நாம் அடிக்கடி சொல்லுவது, ஒரு பிரசங்கம், ஒரு தேவ செய்தி, ஆலயம், தேவ சமூகம் என்று சொல்லி சொன்னா என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை கவனமாய் கேட்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு என்னவோ தெரியாது, வசனங்களை கேட்கிற பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த நாட்கள் என் வாழ்வில் இருக்கிறது. கொழுந்து விட்டு எரியும், ஆஹா, என் வாழ்வு இன்னும் திரும்ப வேண்டுமே, என் வாழ்வு இன்னும் மாற வேண்டுமே, நான் இன்னும் கர்த்தரோடு சேர வேண்டுமே என்று இருதயம் என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியும். ஒரு 6 ஆண்டுகளில் 4 தடவை டாய்லெட்டுக்கு போறது இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு ஆராதனையில அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கருத்தாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஒரு ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இருக்கிறவர்கள் ஒரு வார்த்தையை வாசிக்கிற பொழுது எழும்பி அந்த வார்த்தையை கையால் பிடிப்பார்களாம். அவருடைய அர்த்தம் என்னவெனில், இந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லி அவர்கள் அப்படி எழுப்பி பிடிப்பார்களா? இருதயத்திலேயே பிடிக்க தெரியாத நாம் கையால் எப்படி பிடிக்க போகிறோம்? வார்த்தையில் நட, வார்த்தையில் நில்லு, வார்த்தையில் ஓடு. மனிதர்களை பார்த்து, மனிதர்களை நோக்கி, மனிதர்கள் சொல்லுகிறது நம்பி இன்றைக்கு எத்தனை ஜனம் ரோட்ல நிற்கிறார்கள் தெரியுமா? கடிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தாலும் அதை நான் தள்ளி வைக்க விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிறவர்கள் திறந்த உள்ளத்தோடு, கவனத்தோடு, கர்த்தருடைய வசனத்துக்கு பயத்தோடு கேட்கிறவர்கள் மீது ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். இறங்குகிற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? மனம் திரும்புதல் உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, சுகம் உண்டானது, பலம் உண்டானது, நித்திய வாழ்வு உண்டானது. இந்த வசனத்தை கேட்கிறதே இல்லை. இன்றைக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த பகுதியை நான் திருப்பி வாசிக்க சொன்னேன், வாசித்தார்கள், கேட்டோம். அநேக விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எனக்கு இந்த பகுதி தெரியும், எத்தனை தடவை இந்த பகுதியை நான் வாசித்திருக்கிறேன் தெரியுமா? அதனால பைபிளை மூடி போட்டு இருப்போம், சொல்றதை கேட்போம். இது கர்த்தருடைய வார்த்தை அவமதிப்பது இல்லை. ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற பொழுது அதை திறந்து பார்க்க வேண்டும், திறந்து பார்க்க வேண்டும், திறந்து பார்க்க வேண்டும். ஏன்? இது கர்த்தர் எழுதி நம் கரங்களிலே கொடுத்தவை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியினாலே தன்னுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை வைத்து எழுதியது வேதம். ஒருவரும் எழுதவில்லை என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களால் எழுதப்பட்டவைகள் இவைகள் அல்ல. இவைகள் எழுதப்பட்டது மனிதர்கள், ஆனால் எழுதிவிட்டது கர்த்தர், அவருடைய ஆவியானவர். அந்த பயம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஒரு வேளை நம்முடைய வாழ்விலே சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, சபையாரே, சபையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், காலங்கள் மாறிவிடும், அது சீக்கிரத்தில் மாறிவிடும். 2019 ஒருவரும் நாம் நினைத்திருக்க மாட்டோம், 2020 இப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவரும் நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையில இன்றைக்கு நாம் நிற்கிறோம். அந்த வருஷத்தில் நம்முடைய சபையில இருந்த 4 பேர் மரித்திருந்தால் இன்னைக்கு இங்க இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கட்டி போட்டு இருப்பார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நாம் வாழுகிறோம், கர்த்தருடைய கிருபையினால் நாம் உயிர் வாழுகிறோம். அதனால் நான் என்ன சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள், வசனத்தை கேட்டவர்கள், இது அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில பிரசங்கிகளை பிடிக்கும், ஒரு சிலருக்கு என்ன நடக்கும், ஒரு சில பிரசங்கிகளை பிடிக்கும். அவர்கள் செய்தி ஏண்டா, அந்த பிரசங்கி தான் இந்த பைபிள் எழுதினார், அதனால் அந்த பிரசங்கிகளை கேட்பார்கள். மட்டும் ஒருத்தர் பிரசங்கிச்சா இது சரியில்லை, இவருக்கு பிரசங்கிக்க தெரியாது. இங்க பாரு, பிரசங்கிக்க தெரியுமோ தெரியாதோன்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் வேலை இந்த வசனத்தை கவனமாய் கேட்பது, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை செய்யுங்க. ஒரு சில பிரசங்கிகளை கேட்பார்கள் விரும்பி. ஏண்டா தீர்க்க தரிசனம் கிடைக்கும் பாருங்க, சரியா? இல்லாட்டி எனக்கு அற்புதம் நடக்கும் பாருங்க. அற்புதம் எதற்கு உருவாக்கப்பட்டது வேதத்தில் என்று தெரியுமா? ஒன்று, ஜனங்களை தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கும், மற்றது தேவனுடைய வல்லமை ஒரு சில சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தும் மூலமாக அற்புதங்கள் உருவாக்கப்பட்டது. நீயும் நானும் அலைந்து கொண்டு இருப்பதற்கு அல்ல அற்புதங்கள் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அற்புதம் வேண்டுமா? அதிசயம் வேண்டுமா? ஊழியர்களுக்கும் அது வேண்டுமா? ஆனால் அற்புதம் எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அஞ்ஞானிகள் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி அவர்களை காட்டும் வண்ணமாக அற்புதங்கள் நடந்தது. இன்னைக்கு அற்புதம் செய்கிற ஊழியர்களை தேடி ஒரு வேதம் வேண்டாம், வேதம் வேண்டாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே அற்புதம் நடக்கல. ஆனால் அதே பேதுரு அற்புதங்களையும் செய்தான். ஆனா கேட்டவன் மீது என்ன நடந்தது தெரியுமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்று சொல்லி தனிப்பட்ட விதமான ஓட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் நடக்கிறது, நடக்கட்டுக்கு. ஆனால் சுலபமான ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், கருத்தாய் கேளுங்கள், பயபக்தியாய் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிற இடங்களில் இறங்குவார். உன் வாழ்வு மாறும், உன் நோக்கம் மாறும், உன் ஓட்டம் மாறும், உன் ஊழியம் மாறும், உன் சிந்தனை மாறும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை மீது நிற்கிறபடியினால், அவ்வளவுதான். என்ன ஒரு வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 1 முதலாவது அதிகாரம் 2 வசனத்திலிருந்து வாசிப்போமா? சீக்கிரம் வாசிங்கள், டைம் ஓடிவிட்டது. என்றாலும் நான் முடிக்க முயற்சி
எடுக்கிறேன். பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
தொடர்ந்து வாசிங்க.
அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம்,
அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். ஒரு தேவ பிள்ளை அவன் கை வைக்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு மனுஷி அவள் கை வைக்கிற காரியங்கள், எதிராளிகள் அவளை விட்டு ஓடுவதற்கும், சத்துரு அவனை விட்டு விலகுவதற்கும், பிரச்சனைகளில் இருந்து அவன் நீங்குவதற்கும் ஒரு காரியம் இருக்கிறது. எனக்கு இது பிடித்த காரியம், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதியாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் வாசித்தால் நலமாய். திருப்பி வாசிங்க இந்த 2 வசனத்தை. கர்த்தருடைய வேதத்தில்,
அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், வாசிக்கிற மனிதன் ஒன்று, கேட்கிற மனிதன் இன்னும் ஒன்று, தியானிக்கிற மனுஷன் இன்னும் ஒன்று. தியானம் சிந்திப்பது, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து சிந்திப்பது. தேவன் ஏன் சொன்னார், எதற்கு சொன்னார், எனக்கு இதுல என்ன இருக்கிறது, இதனால் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, நான் இதில் எதில் திருந்த வேண்டும், இந்த வார்த்தைக்கு நான் எங்கே என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வாசித்து விட்டு வேலைக்கு போகிறவர்கள் அதிகம். நான் சூழ்நிலைகளை குறித்து பேசவில்லை, நான் இதை குற்றப்படுத்தவில்லை, சிந்திக்க பேசுகிறேன். கவனமாய் கேளுங்க. நீ 10 ஓட 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 வாசித்து விட்டு வேலைக்கு போகிறதை நான் விரும்பவில்லை. ஆனால் ஒரு அதிகாரம் வாசித்து அதுக்கு 10 நிமிஷம் கொடுத்து அதை சிந்தி தேவன் எனக்கு என்ன பாரு, வேதத்தை வாசித்து விட்டு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றதை அறியாமல் போகிறதுனாலே நீ வாசித்த வேதத்தில் இருக்கிற நன்மை என்ன? சிந்தி யோசி, இறை மீட்டுக் கொண்டு இருக்கிறது தான் இந்த சிந்தனை தியானம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும், அதை வாசிக்க, அதை நேசிக்க, அதில் அன்பு கூற. வசனம் சமன் இயேசு. நான் வசனம் 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 என்று சொன்ன வசனத்தை யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். அவர் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தார், அவர் தேவனாயிருந்தார், அதே வார்த்தை இந்த பூமியிலே மாம்சமாகி நமக்காய் வந்தார், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் இயேசு. இதற்கு தாராளமான ஏராளமான வார்த்தைகள் வைத்து நாம் சொல்ல முடியும். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் வேதத்தை எங்கும் கொண்டு செல்வார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு தங்கள் வேதத்தை ஒரு நாள் விட்டு விட்டால் நெஞ்சிடிக்கும். எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. பைபிளை சேச்சில் விட்டுட்டு போய்விட்டா இறுதியம் இடி 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 இடின்னு இடிக்கும். எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், இடி இடின்னு சொல்லிச்சிருக்கு. ஆனா நம்ம சேச்சில் அடிக்கடி பைபிள் இங்கே விட்டுட்டு போவார்கள். நம்ம சேச்சி குறித்து பேசுகிறேன், அடுத்தவன் சேச்சி தேவையில்லை இல்லையா? நம்ம சேச்சில் என்ன நடக்கும் தெரியுமா? அடிக்கடி பைபிளை விட்டுட்டு போய்விடுவார்கள். தகப்பன் தாய் அதை குறித்து கவனிக்கிறதே கிடையாது. உன் பைபிள் எங்கன்னு சொல்லி கேட்கறது கிடையாது. உன் ஹவுஸ் ஆஃப் காவன் செய்துட்டியா, நாளைக்கு என்ன சாப்பிட போறாய் என்றெல்லாம் கேட்பார்கள். ஆனால் பைபிள் எங்க தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒருத்தனுக்கு தெரியாது பைபிள் விட்டுட்டு போனது. இங்கே ஒரு சிலர் பைபிளை எடுத்துக்கொண்டு ஆட்ட பைபிள் ஆட்ட பைபிள் ஆட்ட பைபிள், ஐயா உன் பேரையாவது பைபிள் எழுது. இங்கே ஒரு சிலர் ஆட்ட பைபிளா இருக்கும், அந்த பிரதரா இந்த சிஸ்டரா அந்த மகனா இந்த மகனா. நமக்கு இருக்கிற கரிசனை கூட உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மீது இல்லாது இருக்கிறது கவலைக்குரிய விஷயம். நீங்கள் எவ்வளவுக்கு வேதத்தை மதிக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்கலாமே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்பட வேண்டும், ஆசையாய் வாசிக்க வேண்டும். வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆசையாய் வாசிக்க வேண்டும். இந்த கணக்குக்கு படிக்கிறது மாதிரி படிக்க கூடாது. கணக்குக்கு குட்டி குட்டி படிப்பிப்பார்கள். கணக்கு ஏறாததுண்டு, அதை குட்டி குட்டி படிப்பிப்பார்கள். ஆசையாக வாசி. எதை? தாவீது ராஜா வேதத்தை. தாவீது ராஜா தேவ பிரசன்னத்தை குறித்து மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்தும் அருமையாக எழுதியிருக்கிறார். அதிலேதான் இந்த பகுதி, அவர் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும். சரி, ஓகே, ஒரு சிலருக்கு இரவில் தியானம் பண்ண முடியாது, விட்டுருங்க, பகலில் தியானம் பண்ணுங்க. சரி, ஒரு சிலருக்கு பகல்ல முடியாது, இரவுல தியானம் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு நித்திரியே வருது இல்லையா, ஏப்பா நீ தியானம் பண்ணு, எனக்கு இரவுல தான் நித்திரியே வருது இல்ல, அப்ப எடுத்து தியானம் பண்ணு. அடுத்த முறை யாராவது இந்த இரவுல நித்திர வரலன்னு ஜெபம் பண்ண வந்தீங்கன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு மருந்தே. ஜெபம் எல்லாம் கிடையாது, நல்லா தியானம் பண்ணு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசி அடுத்த வசனத்தின் கடைசி படிதில் என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தை நடுநடுங்கிறவனை பயப்படுகிறவனை நோக்கி பார்க்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது வெளிச்சத்தின் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே அன்பு கூறுங்கள். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கேட்கிறவன் யார் முறுமுறுக்கிறானோ எனக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். இவருக்கு என்ன தெரியும்? என் வேலை என் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் விட உனக்கு தேவையானது உண்டு, அது கர்த்தருடைய வார்த்தை. எல்லா பிரச்சனையும் விட தேவையானது உண்டு, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தல், அதில் அன்பு கூறுதல். தியானியுங்கள், சிந்தியுங்கள். வார்த்தை எடுத்து வைத்து, ஒரு வார்த்தைன்னு சொன்னாலும் அதை வைத்து சிந்திங்க, தியானிங்க, சிந்திங்க, தியானிங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போகிற பொழுது வருகிற பொழுது வாசிப்பது தப்புன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அதை கனம் பண்ணுவதற்கு ஒரு நேரம் வைக்க வேண்டும். நீ வீட்டில் இருக்கிற பொழுது ஒரு வார்த்தையாவது எடுத்து வைத்து, இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது, என் கரத்தில் தேவன் தந்தது என்ற அறிவு சிந்தனை இருக்கத்தக்கனையான ஒரு உணர்வு பூர்வம் நமக்கு இருக்க வேண்டும். அசட்டை பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. வாசிங்கள், போகிற இடங்களில் வருகிற இடங்களில் வாசி, தப்பில்லை. ஆனா அதுக்கொண்டு ஒரு நேரம் வேண்டும், அதில் அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்டான்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜெபம் பண்ணுவதற்கென்று நேரம், வேதம் வாசிப்பதற்கென்று ஒரு நேரம், ரெண்டும் தேவை, ரெண்டும் தேவை. எது? ஜெபம் பண்ண ஒரு நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரம். கடந்த ரெண்டு மூன்று நாள் நினைக்கிறேன், இந்த வசனம் வாசிக்கிற பொழுது கத்தருக்குள்ளே நான் நம்பி சொல்றேன், உண்மையா சொல்ற பாருங்க, ரெண்டு மூன்று மணி ஆகிவிட்டது எனக்கு இரவு. அதை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அப்படியே 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 போய்விட்டேன், அது போய் கடந்து போய்விட்டேன். போன முறை பிரசங்கம் பண்ண பிறகு அதனால் முதல் என்னுடைய நேரம் போய்விட்டது, இரவு அப்படியே போய்விட்டது. எடுத்த ரெண்டரை மணி, வேதம் சொல்லுகிறது, தாவீதுராஜன், நான் ராட்சாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். தாவீதுராஜா எழுதுகிறேன், நான் ராட்சாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். இன்னைக்கு அநேகர் என்ன சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. தொடர்ந்து அங்கே வாசிங்கள், சங்கீதம் 119:147 வாசிங்கள், 119:147 சீக்கிரம் வாசிங்க.
அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்.
அடுத்த வசனத்தை வாசிங்க.
உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
இது தாவீது ராஜா எழுதுகிற வார்த்தைகள் குறித்து. அதாவது நான் ஒரு நேரம் வைத்திருந்தேன், அந்த நேரத்துக்கு முன்பாகவே நான் என்ன செய்து விட்டேன், எழுந்துட்டேன். ஏன்? உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் வசனத்தை நான் தியானிக்க வேண்டும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, ரெண்டே சேர்த்து வாசிங்க. அதிகாலையில்
நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருந்தேன்.
காத்திருந்தேன்
உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த யாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
குறித்த நேரத்துக்கு முன்பதாய் என் கண்கள் விழித்துக் கொண்டது, முழித்துக் கொண்டதப்பா. எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அடுத்த நாள் எனக்கு விருப்பமான ஒரு காரியம், எனக்கு எதை இப்படி இப்படி சொல்றேன், நான் வந்து படிக்கிற நாட்களில் கிளாஸ் அண்ட் பாட் போவார்கள், எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் கிளாஸ் அண்ட் பாட் போவார்கள். அன்றைக்கு இரவுக்கு நித்திரியே வராது, நித்திரியே வராது. எனக்கு விருப்பமானது உண்டு, நாங்கள் போறோம், என்ன சந்தோஷமா என்ஜாய் பண்ண போகிறோம், அதனால நித்திரியே வராது. அதே நேரத்தில் இப்ப ஊர்ல போவோம் பாருங்க, ஊர்ல போறதுக்கு இரவு முழுத்துல நித்திரியே வராது. ஏன்? எனக்கு பிடிச்சது ஒரு காரியம். இங்க தாவீது ராஜாக்கு என்ன தெரியுமா பிடிச்சது? நான் 3 மணிக்கு எழும்புறதுக்கு கண்டு ஆயத்தப்படுத்தி இருந்தேன், ஆனா நான் 2 மணிக்கு எழும்பிட்டேன். அந்த வரை ஏன் வார்த்தையை நான் தியானிக்க அருமையான கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன். அதிகாலையில் நான் எழுந்துறேன். அதிகாலையில் நாம் எது கிளம்புகிறோம், எது கிளம்புகிறோம்? டெர்மினிக்கு எழும்புவோம், வேலைக்கு எழும்புவோம், முக்கியமான காரியங்களுக்கு எழும்புவோம். ஆனா வேதத்தை கேட்க, வேதத்தை வாசிக்க நான் அதிகாலையில் எழும்புவது கடினமான ஒரு காரியம், கடினமான ஒரு காரியம். விளங்குறதா? அதான் நான் சொன்ன ஒரு சில பிள்ளைகள் காலமில்லை ஜபம் பண்ண கொடுத்திருக்கிறார்கள். தாய் தகப்பன்மார் அவர்களை கவனிக்க வேண்டும், எழுப்பிவிட வேண்டும். வாலிப பிள்ளைகள் எழுப்பி அவர்கள் பல கிமிக்கப்பட வேண்டும். படிக்க எழுப்புகிற தாய் தகப்பன்மார், சாப்பாட்டுக்கு எழுப்புகிற தாய் தகப்பன்மார் வேதம் வாசிக்கிறதுக்கு எழுப்புவதில்லை, ஜபத்திற்கு அவர்களை எழுப்புவதில்லை. பின்னுக்கு வந்து கலங்கி என்ன பிரயோசனமும் இல்லை. கடந்த முறை நான் சொன்னேன், இந்த தேசத்தில் அழுகிற தாய் தகப்பன்மார் ஏராளம், அழுகிற ஊழியர்கள் ஏராளம், கலங்குகிற ஊழிய குடும்பங்கள் ஏராளம். ஏன்? அவர்கள் விட்ட பிள்ளைகள் அநேகம், தவறிய இடங்கள் அநேகம். அதனால் சிந்தித்து அனுபவித்து நான் பேசுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்து ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொண்டது. ஹல்லேலூயா. எப்ப உங்க கண்கள் கடைசியாய் விழித்தது? கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசித்து சிந்திக்க போகிறேன். திடீரென்று உன் கண்கள் விழித்த நேரம் எப்ப? எந்த நாள்? சபைகளே, தேவ ஊழியர்களே, விசுவாசிகளே, கடைசியாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இரவிலே ராஜ்சாமத்திலே உன் கண்கள் எப்பொழுது விழித்தது? நான் இன்னும் 2 வார்த்தைகளை வாசித்து முடித்து விடுகிறேன். என்னுடைய செய்தி கரெக்ட் வார்த்தைகள் இருக்கிறது, 2 வார்த்தைகளை நான் முடித்து விடுகிறேன். இப்பொழுது 165வது வசனத்தை மாத்திரம் வாசிங்கள், அதில் இருக்கிறது கீழே வாசிங்கள். 165.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த பாரு, பிரச்சனை வரட்டும், துன்பம் வரட்டும், துயரம் வரட்டும், வேதனை வரட்டும், மரணத்தருவாயில் நீ நடந்து கொண்டு இரு. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, உம்முடைய வேதத்தை நேசிக்க மிகுந்த சமாதானம் இருக்குமா? என்னதான் நடக்கட்டுக்கு, என்னதான் நம் வாழ்வுக்கு முன்பாக போகட்டுக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நம் வாழ்க்கை போட்டு உழுப்பட்டுக்கு, ஆனால் ஒரு சமாதானம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மனுஷனுக்கு இருக்குமையா? இருக்கும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்விலே தாவீது ராஜா கண்ட பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் உயிருக்கு ஓடி அலைந்து தெரிந்த ஒரு மனிதன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமாதானம் இருக்குமா? பிரியமானவர்களே, நீ அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, உன் சோதனைகள் உன்னை வெல்லுவதில்லை. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை நீ நேசிக்கிறபடியினால், கிறிஸ்துவை நீ நேசிக்கிறபடியினால், கிறிஸ்துவை நீ அன்பு கூறுகிறபடியினால், ஆண்டவரை, பிரியமானவர்களே, இன்றைக்கு கலங்கி, இன்றைக்கு கலங்கி தவித்து சிக்குண்டு, இன்னைக்கு அநேக சும்மா சிக்குண்டு போய் இருக்கிறார்கள். தேவையில்லாத சிக்குண்டுதல், தேவையில்லாத காரியங்களில் போய் கைகளை கால்களை வைத்து சிக்குண்டு போயிருக்கிற உடனே கொண்டு செல்லவா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க பழகிக்கொள். இன்னைக்கு ஒரு சிலருக்கு இருதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் எந்த காரியத்தோடு, எந்த பிரச்சனையோடு என்னிடத்துல வந்து பேசினாலும் முதல்ல சொல்றது, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை கர்த்தர் தருவார். எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது. அதை மீறி நீ ஓடினால் நான் ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் நான் சொல்லுவதுண்டு, பயப்படாதீங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரனே, நான் சொல்லுகிறதை கேள். கர்த்தருடைய வேதத்தை ராட்சாமத்தில் தியானி, கர்த்தருடைய வேதத்துக்கு பயப்படு, தேவனுடைய வெளிச்சத்தில் நட, கர்த்தருடைய வார்த்தையிலே நட, கர்த்தருடைய வார்த்தையிலே ஓடு, கர்த்தருடைய வார்த்தையிலே வாழு. அசைக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் உனக்கு இந்த காலத்திலையும் கொடுப்பார். அநேக தங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படு, வேலைகளை குறித்து பயப்படுகிறது, உறவுகளை குறித்து பயப்படுகிறது, ஊழியத்தை குறித்து பயப்படுகிறது, சபையை குறித்து பயப்படுகிறது, நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசியுங்கள், நேசியுங்கள், அப்பொழுது நீண்ட சமாதானத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 66:1-2 வாசிங்கள். ஏசாயா 66:1-2.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கும் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
என்னுடைய
கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன்.
கர்த்தரனை நோக்கி பார்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட ஆவியோடு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. எதற்கு இன்றைக்கு நீங்க நடுங்குகிறீர்கள்? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு இந்த காலத்தில், இந்த காலகட்டத்தில் நடுங்குகிற நடுக்கம் போதுமானதா? சொல்லுங்கள், உங்கள் மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக நிற்பதாக. உங்கள் வேதத்துக்கு நீங்கள் எவ்வளவுக்கு நடுங்குகிறீர்கள்? எதற்கு நிர்விசாரமாய் நடக்காதிருங்கள். வேதத்தை மீறி, வேதத்துக்கு மேலாக, வேதத்தை மதிக்காமல், வேதத்துக்கு பயப்படாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்காமல், இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கைகளை, வார்த்தைகளை நம்பி நடக்கிற காலத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறவர் கர்த்தர். யார் அவர்? யார் நடுங்குகிறது? மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், உறவுகளுக்கு பயப்படுகிறோம், வேலைக்காரன் அந்த பஸ் இந்த எல்லாவற்றுக்கும் பயந்து நடுநடுங்குகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தடை நடுங்குவதில்லையே, பயப்படுகிறது இல்லையே, கர்த்தருடைய காரியங்களில் நாம் பயப்படுகிறது இல்லையே, கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் நடுநடுங்குகிறது இல்லையே. ஏன் நிர்விசாரம்? பயப்படாமல் நடந்து நடந்து பழகிவிட்டால் அது நமக்கு முக்கியமாக தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த பழக்கம் இருக்குதா? உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு இருக்கு. ஒன்று சொல்லுகிற பொழுது கேட்காம 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 நடங்க, அது உங்களுக்கு பழகி போய்விடும். அதுக்கு பிறகு அது ஒரு காரியம் என்று கூட நமக்கு தெரியாது. நடுநடுங்கிறவனை ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுநடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிறவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறதுனால தேவன் என்னை நோக்கி பார்க்கிறவர் அல்ல. இந்த வார்த்தைக்கு எவ்வளவுத்துக்கு நான் நடுநடுகிறேன், எவ்வளவுத்துக்கு பயப்படுகிறேன், எவ்வளவுத்துக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன், எவ்வளவுத்துக்கு நான் வளைந்து கொடுக்கிறேன். போதக சிச்சையே ஜீவ வழி. இப்படியே நாம் சாகும் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே சாகும் வரைக்கும் இப்படியே பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான். நிர்விசாரமாய் நடவாதிருங்க. கத்தரோடு வாழ 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 கத்தர் நம் முகத்தில் தெரிய வேண்டும். கத்தருடைய நடைகள் நம் வாழ்வில் வர வேண்டும். கத்தருடைய அசைவுகள் நம் வாழ்வில் வர வேண்டும். இயேசுடைய குணாதிசயங்கள் நம் வாழ்வில் வர வேண்டும். இல்லாவிட்டால் நம் வாழ்வின் முடிவு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். பிரயாசங்கள் சும்மா போய்விடும். இந்த நேரங்கள் சும்மா போய்விடும். இந்த நடத்தைகள் சும்மா போய்விடும். இதை வாசித்த பொழுது சிந்தித்த ஒரு காரியம் நம்முடைய போதகர் என்று சொன்னார், ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது சரித்திரம் படைக்கிறவனாய் பிறப்பதில்லை, ஒரு மனுஷன் மரிக்கிற பொழுது அவன் சரித்திரவானாய் மரிக்க வேண்டும். நான் என்று மரித்தால் என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நீங்கள் என்று மரித்தால் உங்களை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? நம்ம மரிச்சாச்சு நமக்கு வெளிச்சம், நம்ம மனச்சாட்சி நமக்கு எல்லாமே சொல்லித்தரும். நீங்க ஒருபோதும் நினையாதிருங்கள், என் மனச்சாட்சி எனக்கு என்ன சொல்லுதோ அதெல்லாம் உங்களுக்கும் உங்க மனச்சாட்சி சொல்லித்தான் ஆகும். கேட்கிறவர்களே, பார்க்கிறவர்களே, உங்கள் மனச்சாட்சி கத்தருக்கு முன்பாக நிறுத்தப்படுவதாக. நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் போகிறது இல்லையா? கண்ண நேரம் இருக்கிறபடி நான் செய்ய முடியாது இல்லையா? ஆகினாலே நடுநடுங்குகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், கத்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை கத்தர் பார்க்கிறார். மற்றவன் பார்க்கிறான் அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் மற்றவன் பார்க்க வேண்டும், மற்றவன் பார்க்க வேண்டும் இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு நடுநடுங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுநடுங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். உங்கள் காரியங்கள், உங்கள் நோக்கங்கள், உங்கள் சிந்தனைகள், உங்கள் வாழ்க்கைகளை மேவாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இன்னும் ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நாம் முடித்து விடலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:7 வாசிங்கள். சங்கீதம் 51:7 அந்த வசனத்தை மாத்திரம் நாங்க வாசித்து நான் முடிச்சிடுறேன்.
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்.
தாவீது ராஜா சொல்ற, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமான தேவன் பிள்ளைகளே, இது கிடையிலே பல வார்த்தைகள் இருக்கிறது, நான் இதோடு முடித்து விடுகிறேன். இந்த நாளில் பார்த்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் வையுங்கள். வேத வசனத்துக்கு நேரம் எடுங்கள், தியானியுங்கள், சிந்தியுங்கள், பயப்படுங்கள். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு நீண்டிருக்கும், நீண்டிருக்கும். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா சொல்ற, உம்முடைய வேதம் எனக்கு இராவிட்டால் நான் அழிந்திருப்பேன், நான் செத்திருப்பேன். அந்த வசனங்கள் இருக்கிறது, முடிந்தால் இன்னொரு தடவை பார்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். ஆகைய நாளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த வெளிச்சத்தின் ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள், அதை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண, வேதம் சொல்லுகிறது, என் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மனுஷன் புழைப்பான், புழைப்பான். நீ நானும் புழைப்பது என்பது உன் உழைப்பிலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில இருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மளை புழைக்க வைக்கும் என்று சொல்லி யாருக்கு சொன்னார் தெரியுமா? பிசாசுக்கு சொல்லுகிறார், பிசாசுக்கு சொல்லுகிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க. தாவீது ராஜாவை போல நான் ஏற்படுத்தின சாமத்துக்கு முன்பதாகவே எழும்பி இருந்து உன்னுடைய வார்த்தைகளை தியானிக்க யோசித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினாலே இந்த வழியில தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருந்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருடைய வசனத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தால் நலமாக இருக்கும். ஹலலுயா. பிரியமான பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், வேதத்துக்கு ஒப்பு கொடுங்கள், வேதத்தை கேளுங்கள், வேத வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு வருவார், சமாதானமாக உங்களை நடத்துவார், சந்தோஷமாக உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவார். அவருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்விலே நிறைந்திருந்தால் நலமாயிருக்குமே. இன்று வேதத்தை சுமர்ந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு வேதத்துக்குரிய மரியாதை கொடுங்கள், கர்த்தருடைய வசனத்திற்கு, தேவனுடைய கற்பனைக்கு, கட்டளைக்கு பயப்படுங்கள், பயப்படுங்கள், பயப்படுங்கள். சபையே, தேவ ஜனமே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நடுநடுங்குவதாக. உங்கள் சிந்தனைகளும் உங்கள் நோக்கங்களையும் உடைத்து விடுங்கள், உங்கள் சிந்தனைகளும் உங்கள் நோக்கங்களையும் உடைத்து விடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு வாழ ஒப்புக்கொடுங்கள். என் ஓட்டம் வீணாய் போய்விடக்கூடாது, என் முடிவு வீணாய் போய்விடக்கூடாது, என் நாட்கள் வீணாய் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து தியானியுங்கள், தியானியுங்கள். அப்பொழுது நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள், அப்பொழுது சமாதானத்தினால் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைப்பா. வார்த்தைகளை தள்ளிவிடாதிருங்கள், வசனங்களை தள்ளிவிடாதிருங்கள். எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம், கேட்க கஷ்டமா இருக்குது, வாசிக்க கஷ்டமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஈசோப்பினால் கழுவுவாராக, ஈசோப்பினால் உன்னை நடத்துவாராக, வார்த்தையினால் இந்த வருஷத்திலே நடத்துவாராக, உனக்கு முன்பாக அவர் செல்லுவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கட உள்ளத்துல எங்கெல்லாம் நீர் பேசினீரோ அங்கெல்லாம் வளைந்து கொடுக்க, விட்டு கொடுக்க, வார்த்தை மதிக்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிய, வார்த்தை சொல்லுகிறபடி நடக்க, வாழ எங்களுக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் சபைக்கும் நீர் கிருபை செய்வீராக. வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, வார்த்தைகளுக்கு பயப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இஷ்டவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, நீர் எழுதி கொடுத்த வேதத்தை புறக்கணித்து தள்ளி வேண்டாத காரியமாய் நினைத்தது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களும் சந்ததிகளும் உங்கள் வார்த்தைகளை விட்டு விலகிவிடாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு நீண்ட சமாதானம் உண்டு சொன்னது போல, உம்முடைய வார்த்தையை நேசித்து தியானித்து ஆண்டவரே வாழ கீழ்ப்படிய, ஆண்டவரே ஒப்புக்கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும், சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வெளிச்சத்தில் வாழ, வேதத்தில் வாழ, போதக சிச்சைகளை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்துமையா, எங்களை நடத்துமையா. உடைய கரத்துக்குள்ளே சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வேதத்தை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனிதர்களே அல்ல, தீர்க்க தரிசனங்களே அல்ல, அற்புதங்களே அல்ல, மனிதர்களே அல்ல, உங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் தேடி வாசிக்க எங்கள் இருதயம் காத்திருப்பதாக, விரும்புவதாக, நேசிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விரும்புகிற ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாவதாக, வார்த்தையை விரும்பி வாசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. உம்முடைய கரத்துக்குள்ளே சபையை பிள்ளைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வெளிச்சத்தில் வேத வசனத்தில் வாழங்களுக்கு கிருபை செய்யுங்க. மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நல்ல பங்கு எனக்கு வேண்டும், உம்முடைய பாதம் எனக்கு வேண்டும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். வேலைகள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு உன் பாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய சமூகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி, வார்த்தைக்கு செவி கொடுக்க எனக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. உன்னுடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நடத்துங்க. நசரேயா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமென். God bless you. Hallelujah.